நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ஸ்வேதா.
வணக்கம்.
சில வாரங்களுக்கு முன்னர் சேவை தேவதை என்ற பட்டம் பெற்ற உங்களது அம்மாவை நாங்கள் நேர்கண்டிருந்தோம். அப்போது அவர் நரிக்குறவர் சமூகத்தில் பிறந்து ஒரு பொறியாளராக கற்று தேர்ந்திருக்கும் முதல் பெண் அவரது மகள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆகையால் உங்களை நேர்கண்டு உங்களது கதையையும் நமது நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். உங்களை பற்றி பேச முதல் உங்களது சமூகம் பற்றி, நரிக்குறவர் சமூகம் பற்றி எமது நேர்களுக்கு அறிய தருவீர்களா?
நாங்க வந்து பழங்குடியினர் தான். ஏன்னா மற்ற இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப ஆந்திர பிரதேசல எங்க மக்களை நக்கல் வலுன்னு சொல்றாங்க. நக்கல் வலுன்னா நிறைய வேட்டையாடுறவங்க. இங்க பாத்தீங்கன்னா நரிக்குறவர், கர்நாடகால ஹக்கிபிக்கி. சோ ஒரு ஒரு இடத்துல இப்ப கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மாநிலங்கள் எல்லாம் எஸ்டி பிரிவுல இருக்காங்க, ஷெட்யூல் ட்ரைப்ல இருக்காங்க பழங்குடியினர் பட்டியல. பட் தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் எங்களை அந்த பட்டியல அங்கீகரிக்கப்படல. தொடர்ச்சியா 50 ஆண்டு காலமா இங்க இருக்கும். நான் இருக்க பகுதியில ஒரு 50 ஆண்டு காலமா இருக்காங்க. சோ இங்க வீடுகள்லாம் இருக்கு. மக்கள் வந்து முன்னாடி ஃபுல்லா நொமாடிக்கா இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் செமி நொமாடிக்கா இருக்காங்க. அதாவது அவங்க வாழ்வாதாரத்தை போகும்போது மட்டும் அங்க தங்கிட்டு மறுபடியும் மழைக்காலங்கள்லாம் வீட்டுலதான் வந்து தங்குறாங்க. இங்க வந்து சில மக்கள் வந்து விவசாயமும் பண்றாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எங்க முன்னோர்கள் வந்து ஆளுக்கு ஒரு ஏக்கர்னு பிடிச்சிட்டு வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி இந்த மருத்துவ ஆதி மருத்துவங்கள் பத்தியும் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதனால ஒரு ஒரு செடிகள் பயன், மரத்தினோட பயன் எல்லாமே தெரியும். சோ இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ்ந்ததுனால எங்களுக்கு அது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
இப்படியான ஒரு சமூகத்தில் பிறந்த நீங்கள் மேற்கல்வி படித்து ஒரு பொறியாளராக தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். அப்படி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உந்துதல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது?
என்னுடைய கல்வி தரம் உயர்ந்ததற்கு முழுக்க முழுக்க என்னுடைய அன்னையரும் தந்தையரும் தான் காரணம். அவர்களோட வழிகாட்டுதல், அவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால வந்திருக்கவே முடியாது. எப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது. அதாவது எந்த ஒரு நரிக்கிற குழந்தைக்குமே கிடைக்காத ஒரு அரவணைப்பு, அன்பு, ஒத்துழைப்பு, இவ்வளவு அனைத்தும் எனக்கு கிடைத்தது. சோ அதனால் மட்டுமே ஒழிய என்னால் இன்ஜினியரிங் படித்திருக்கவே முடியாது. அவர்கள் இல்லாமல் என்னால் இன்ஜினியரிங் படித்திருக்கவே முடியாது.
ஒரு பொறியாளராக தேர்ச்சி பெற்ற நீங்கள் இப்பொழுது ஒரு பொறியாளராக கடமையாற்றவில்லை, வேறு வேலை செய்கிறீர்கள் இல்லையா?
என்னை பொறுத்தவரை படிப்பது வந்து அறிவை வளர்த்து கொள்ளதான். சோ இப்போ வந்து இந்தியால பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டுமல்லாமல் எந்த ஒரு படிப்பையும் ஒரு அறிவை வளர்த்து கொள்ளத்தான் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க படிக்கிறது ஒன்னா இருக்கு, வேலை செய்யறது ஒன்னா இருக்கு. பிஇ படிக்கிறாங்க, அப்புறம் எம்பிஏ படிக்கிறாங்க, அப்புறம் வேற ஒரு துறைய போறாங்க. நேற்று கூட ஒரு எம்எல்ஏ வந்து பிஇ எம்பிஏ எல்எல்பி படித்திருக்கிறார். நான் படிச்ச துறையும் செயல்படுத்துற துறையும் நான் என்னைக்குமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டது இல்லை.
சரி, இந்த துறையிலே ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது, எங்கிருந்து வந்தது?
அதற்கு காரணம் தந்தை தான். ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இருக்கிறது அதற்கு. அப்பா வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட். அப்பா அன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணி ஐசியூல வச்சிருந்தாங்க. அப்பா இல்லாத இடத்தில் நான் இருக்க நேர்ந்தது. அதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு கேம்ப் நடந்தது. யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை உள்ளவர்களை இலவசமாக சர்ஜரி பண்ணுவது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. சோ அந்த இடத்துல அப்பா இல்லாதனால நான் தான் எல்லா விஷயங்களும் முன்னெடுத்து செய்ய வேண்டும். அப்போது வந்து அப்பா வந்து ரொம்ப கவலைப்பட்டார். நான் இல்லையே, நீ எப்படி சமாளிப்ப, எனக்கு ஒரே கவலையா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சோ அந்த டைம்ல வந்த டாக்டர்ஸ் அனைவரையுமே இருக்கிற இடம், உணவு கொடுத்து, அவர்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஸ்கூல்லே பண்ணி கொடுத்து, கிட்டத்தட்ட அங்க ஒரு 30 பேருக்கு நம்ம மக்களுக்கு இருதய நோய் இருப்பதை வந்து கண்டுபிடிச்சு சர்ஜரி செய்கிறோம் என்று போயிட்டாங்க. அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்னால முடியல, நான் நீ செஞ்சுட்ட பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் நான் அப்பா வாணி போய் பார்த்தேன். அப்ப வந்து கண்ணீர் மல்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, நான் செத்தாலும் என் மகள் இருக்காள் இந்த சமுதாயத்தை காக்குறதுக்கு. அப்ப வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாம இருந்தது. அவர் அந்த வார்த்தை சொன்னது எனக்கு பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சம்பவம் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறையாகத்தான் நான் நினைக்கிறேன் அதை.
சரி, அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு அரசு சாரா நிறுவனம், என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பித்தீர்கள் அப்படியா?
ஆமாங்க. அது அப்ப வந்து 1990 தொடங்கியது. சோ அப்பா படித்தது 12th வரைக்கும் தான். பட் அவர் பயங்கரமான மேதை. அவரு நிறைய தேடல் இருந்தது, இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி பண்ணும், அதை அப்படி பண்ணும். அதே மாதிரி மக்களுக்கு வாழ்வாதார சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தேடிக்கொண்டு செய்து கொடுத்தார். ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமா மக்களுக்கு வந்து இது எங்களுக்கு வந்து கைவினை தொழில் என்று எங்களுக்கு அங்கீகரிக்க வேண்டும் என்று கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை விடுத்து எங்களுக்கு கைவினை தொழில் என்று அங்கீகாரம் கொடுத்து அதற்கு கார்டெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க, ஐடென்டி கார்டு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் 1990ல இருந்தே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து செய்ய துவங்கினார்கள்.
நிகழ்ச்சியான இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீங்களும் அதில் இணைந்து கொண்டீர்கள் அப்படியா?
நானும் இணைந்து கொண்டேன்.
இந்த செயற்பாட்டின் மூலம் ஒரு 200 குழந்தைகள் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடியதாக வசதி செய்து வைத்திருக்கீர்கள் என்று அறிகிறேன். அதை பற்றி சற்று விரிவாக சொல்லுங்கள்.
மொத்தம் 3 இடங்களில் இருக்கிறது. ஒன்று வந்து என்னுடைய தந்தையாரனால ஆரம்பிக்கப்பட்டது, மற்றொன்று வந்து என்னுடைய கணவருடைய தந்தையார்னால ஆரம்பிக்கப்பட்டது. இவர்கள் எல்லாம் ஒன்றாக படித்தவர்கள். இவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள், நம்ம வந்து சமூகத்தை சீர்திருத்தணும், கல்வியில மேம்படுத்தணும், மக்களின் வாழ்வாதாரத்திலும் கல்வியிலும் மேம்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல படிக்கும் போதே இவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இவர்கள் தாய் மாமனும் சிவகங்கையில் ஒரு பள்ளி நடத்திட்டு வருகிறார்கள். சிவகங்கை என்ற இடத்தில் 100 குழந்தைகள் இருக்கிறார்கள். பெரம்பலூரில் ஒரு 60 குழந்தைகள், திருச்சியில் ஒரு 70-80 குழந்தைகள் தற்சமயமாக படித்துக் கொண்டிருந்தவர்கள். இப்போ கொரோனா ஊரடங்கின் காரணமாக 3 பள்ளிகளுமே கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா வந்து முழுமையாக சரி செய்த பின் கண்டிப்பாக மீண்டும் பள்ளிகள் செயல்படும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் நரிக்குறவர் சமூகத்தில் பிறந்து ஒரு பொறியாளராக கற்று தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அவரது சமூகத்தின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து உழைத்து வரும் ஸ்வேதா ராஜசேகரன் அவர்கள். பலர் இந்த கொரோனா காலத்தில் 2வது அலை வந்த பொழுது மிகவும் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், பணத்திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இந்த 3 நிறுவனங்களையும் 3 கல்விக்கூடங்களையும் நடத்துவதற்கு எப்படி உங்களால் முடிகிறது?
நிறைய பேர் எங்களுக்கு இண்டிவிஜுவல் டொனேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்க 3 கல்வி நிறுவனங்களுமே மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் உதவி பெறும் பள்ளிகள் தான். சோ இதை தாண்டி எங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படின்னா நாங்க வந்து டொனேஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஊரடங்கு காலகட்டத்துல கவர்மெண்டோட முதல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே ரிலீஜியஸ் கேதரிங்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. 2வது வந்து டெம்பிள்ஸ் க்ளோஸ் பண்ணி உள்ள இருக்க பூஜாரிங்களே அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண சொல்றாங்க. நம்ம மக்களோட முழுக்க முழுக்க அவங்களுடைய வாழ்வாதாரம் எதை சார்ந்திருக்குன்னா கோயில்களை சார்ந்து, அப்புறம் மக்கள் கூடுற கூட்டத்தை பொறுத்துதான் இருக்கு. இது ரெண்டுமே இங்க வந்து மிகவும் இப்ப நாங்க வந்து ஒரு 5-6 மாவட்டங்கள், எங்களால முடிந்த ஒரு 5-6 நாம் நினைக்கிறவர்கள் இருக்கிற மாவட்டங்கள்ல உணவு, பேசிக் சானிடேஷன்ஸ், அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நாங்க பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம். பெரம்பலூர், திருச்சி, கடலூர், சிவகங்கை, மயிலாடுதுறை இந்த 5 மாவட்டங்கள்ல எங்களுடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அவர்களை வச்சு 500 ஒரு 700 குடும்பங்களுக்கு நம்ம பேசிக்கான ரேஷன் கிட்டு, சோப்பு, சானிடேஷன் கிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையா யாருக்காவது நோய் வாய்ப்பாட்டுச்சு அப்படின்னா அது என்ன நோய் சிம்டம்ஸ் வச்சு அவங்களை ஐசோலேட் பண்றதுக்கான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அதற்காக நாங்க வந்து கீட்டோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு, அதுல வந்து க்ரௌட் ஃபண்டிங், அதுல வந்து நீங்க ஜிப்சி நரிக்குறவர்னு போட்டா கூட வரும். செகண்ட் வேவ் ஜிப்சி நரிக்குறவர் அப்படின்னு நீங்க கீட்டோல போய் சர்ச் பண்ணீங்கன்னா எங்களுடைய லிங்க் வரும். அப்படி லிங்க் இல்லைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கூட அவங்க தொடர்பு கொள்ளலாம். +9182517417 +9182517417.
சிறுவர்களுக்கு கல்வி கூடம் நடத்துவது மட்டுமன்றி உங்களது சமூகத்தின் உரிமைகளுக்காகவும் நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள் என்று அறிகிறோம். அதை பற்றி எமது நேயர்களுக்கு சற்று விரிவாக கூறுவீர்களா?
எனது தாத்தா காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா எங்களை வந்து BC போட்டிருந்தாங்க, அதாவது பேக்வர்ட் கிளாஸ் சொல்லுவாங்க. அது வந்து MGR ஆட்சியின் காலத்துல எங்களை வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸாக பிரித்தார்கள். பின்னர் நாங்க வந்து ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் வந்து பழங்குடியினர் பட்டியல சேர்க்கறது எங்களுடைய ரொம்ப கால வேண்டுதலா இருக்கு. ஏன்னா அதுல இருக்க சலுகைகளா வச்சாது எங்க மக்கள் முன்னேறணும். அது இல்லாம 2015 என்னுடைய தந்தை, என்னுடைய கணவர், நானு ஒரு 100 பேர் கொண்ட அமைப்பு டெல்லிக்கு போய் இதன் சம்பந்தமா ஒரு உண்ணாவிரத போராட்டம் கூட நடத்தணும். அதன் விளைவா எங்களை அப்ப மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் வந்து எங்களை கூப்பிட்டு என்ன தேவை அப்படின்னு கேட்டறிஞ்சு நாங்க வந்து பழங்குடியினர் பட்டியல சேரணும் அப்படின்னு போது பாராளுமன்றத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி எந்த எம்பிஸுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால அப்படியே இந்த பில் வந்து பெண்டிங் ஆகி அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி தொடர்ந்து நாங்க முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கோம், சக்சஸ் ஆகிற மாதிரி எங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுது. இப்ப அதுல சேர்த்தா கண்டிப்பா எங்களுக்கு கல்வியை முன்னே வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் பாக்குறோம் இங்க வந்து ரிசர்வேஷன்ல வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து முன்னே வந்திருக்கு. அவங்கள நிறைய பேர் கலெக்டரா இருக்காங்க, நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எல்லா இதுலயும் இருக்காங்க. பட் எங்களால ஒரு கவர்மெண்ட் தொழிலாளர்கள் கூட உருப்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல.
பழங்குடியினர் பட்டியலில் சேர்வது ஒன்று, இன்னொன்று நீங்கள் நில உரிமைக்காகவும் போராடி வருவதாக அறிகிறேன்.
இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற பகுதியிலே பாத்தீங்கன்னா வீட்டு மனை பட்டா கூட கிடையாது அவங்களுக்கு. அந்த ஒரு 3 சென்ட் கூட கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அதன் சம்பந்தமா பட்டாவோ ஏதோ கொடுக்கறதுக்கான முயற்சிகளும் இல்ல, நடவடிக்கையும் இல்ல. அதே மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஒரு ஆட்சியர்கள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, காலனி ஹவுசஸ் மாதிரி வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி சூழல்ல அவங்களுக்கு வந்து இன்னமும் பட்டா கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் இல்ல. விவசாய நிலத்துக்கும் இன்னும் சரியான பட்டா வழங்கவில்லை. எதுவுமே அதாவது எந்த ஒரு விஷயமே நமக்கு கிடைக்காம இருக்கு இந்த நிலங்கள் சம்பந்தமா பாத்தீங்கன்னா. இப்ப நாங்க தொடர்ந்து அதான் கோரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசுக்கு.
உங்களது சமூகத்திலே சேவை ஆற்றுகின்ற பொழுது சமூகத்திலிருந்து எதிர்ப்புகள் வருகிறது, அதாவது எனது குழந்தை படிக்க தேவையில்லை, அல்லது இப்படி ஹாஸ்டலில் தங்கி இருக்க தேவையில்லை, அப்படி ஏதாவது, அல்லது இவனுக்கு படிப்பு வராது, இவன் தொழில் செய்தால் எனக்கு வருமானமாவது வரும், அப்படியான சிக்கல்கள் ஏதாவது நீங்கள்
எதிர்கொள்ளுங்க. நீங்க மக்களை நேரில் பார்த்த மாதிரி நீங்க நடந்த விஷயங்களை சொல்றீங்க. இது வந்து 100க்கு 100 உண்மை. நீங்க ஒருவேளை கேட்டு இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை நீங்க பாத்துருக்கலாம், எங்க மக்களை தெரியாது. பட் நீங்க சொன்ன அனைத்துமே முதல் எதிர்ப்பை எங்க சமூகத்துலதான் எங்களுக்கு வருது. அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் குழந்தைகள் படிக்க வைக்க. அவர்கள் வந்து நான் கூட்டிட்டு போனா எனக்கு ₹1 கிடைக்கும், எனக்கு ₹10 கிடைக்கும், நீ ஏன் என் பிள்ளைய படிக்க வைக்கிற, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து எங்களுக்கு வருகிறது. இந்த நிலை மாறணும் என்றால் கண்டிப்பாக எங்க சமூகத்தின் நிலையும் மாறினாதான் அவர்கள் பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளும் அவங்க எடுப்பாங்க. அவர்களோட இப்ப ஏழ்மை அறியாமை இது ரெண்டுமே இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. நீங்க சொன்னது கண்டிப்பா 100% கரெக்ட் சார்.
மிக்க நன்றி ஸ்வேதா. உங்களது சமூகத்தில் நீங்கள் ஆற்றுகின்ற சேவை தொடர வேண்டும், உங்கள் சமூகம் முன்னேற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றிங்க சார். நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.